அன்பில் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை ஏப்ரல் மாதம் 15 நாள் சனிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தோத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கையை பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில், இலங்கை தலைநகர் கொழும்பு அருகே குப்பைமேடு சரிந்து குடியிருப்பு பகுதிகளை முடிந்தால் ஏற்பட்ட விபத்தில் பலர் உயிரிழந்தது குறித்த செய்தி.
இந்த சம்பவம் நடந்த விடத்தில் மக்களும் கடந்த ஒரு வாரமாக இவர்களோட கொழும்பு மாநகர சபை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இவர்களையும் அங்கே இருந்து ஒரு வேறொரு இடத்துக்கு அனுப்புறது.
தமிழகத்தில் பிற சமூகத்தினர் வசிக்கும் பகுதிகளில் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாட காவல்துறை கட்டுப்பாடு விதித்ததால் சர்ச்சை.
புதுசா அவர் ஒரு ஜாதி தலைவரை கிரியேட் பண்றாங்க இந்த மாவட்டத்துல. அவர் ஒரு பொதுவான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மனிதனை கொண்டு போய் எப்படி ஒரு ஜாதி தலைவரா இவரால் கிரியேட் பண்ண முடியும் கேள்வி.
மற்றும் நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் அறவாழிலம் பிரதி. சிரியாவில் ஆலப்போ அருகே அரசு கட்டுப்பாட்டில் இருந்த நகரங்களிலிருந்து வெளியேறிய பொதுமக்களை சுமந்து சென்ற வாகன தொடரணி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டனர். பரஸ்பர ஒப்பந்தம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று முதல் சிரியாவின் உள்நாட்டு போரால் இருதரப்பை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பற்ற பகுதியில் சிக்கியுள்ளனர். 4 நகர உடன்படிக்கையின்படி சுமார் முற்றுகைக்கு உள்ளாகியிருக்கும் 30,000 மக்கள் போராளிகள் கட்டுப்பாட்டில் உள்ள இரு நகரங்களிலிருந்தும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இரு நகரங்களிலிருந்தும் வெளியேற்றப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. துருக்கியில் அதிபருக்கு குறிப்பிடத்தக்க புதிய அதிகாரங்களை வழங்கும் மிகப்பெரிய அரசியலமைப்பு மாற்றத்திற்கான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நாளை நடைபெறவுள்ள நிலையில் இறுதி பேரணியில் அந்நாட்டு அதிபர் உரையாற்றி வருகிறார். நாடாளுமன்றம் முறையிலிருந்து ஜனாதிபதி குடியரசாக துருக்கியின் மாற்றம் நாட்டை மேலும் வலுப்படுத்தும் என்று தன்னுடைய ஆதரவாளர்களிடம் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உறுதியான ஓர் நிலைப்பாட்டை துருக்கி எடுக்க வாக்கெடுப்பிற்கு ஆதரவாக ஓட்டளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றோடு பிரச்சாரம் முடியடையுள்ள நிலையில் அவருடைய எதிரணியினரும் இறுதிக்கட்ட பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா வீசிய மிக பெரிய குண்டு ஒன்றில் IS குழுவை சேர்ந்த குறைந்தது 90 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பிராந்திய ஆளுநர் ஒருவர் கூறியுள்ளார். போரில் முன் எப்போதும் அமெரிக்கா பயன்படுத்தாத மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதமில்லா வெடிகுண்டு நங்கர்ஹார் மாகாணத்தில் உள்ள IS நிலை மீது அமெரிக்கா வீசியுள்ளது. சுரங்கங்களின் ஒரு பிணையம் மற்றும் குகைகள் வியாழன் மாலை உள்ளூர் நேரப்படி அழிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்பு அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என IS கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2 உலகப் போர் மற்றும் பிற போர்களில் போது பிரான்ஸ் நாட்டிற்காக போரிட்ட 28 ஆப்பிரிக்கர்களுக்கு அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் பிரான்ஸ் நாட்டு குடியுரிமையை வழங்கியுள்ளார். அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் வரலாற்றின் அங்கமாக இருந்தவர்கள் என்றும் அவர்கள் சிந்திய இரத்தத்திற்கு பிரான்ஸ் கடன்பட்டிருக்கிறது என்றும் பிரான்சுவா ஒலாந்த் கூறினார். இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற அந்த வீரர்களின் வயது 78 முதல் 90 வரை இடையான வயதை கொண்டிருந்தனர். எலிசிய அரண்மனையில் நடைபெற்ற விழா ஒன்றில் அவர்கள் பங்கு பெற்றனர். எனினும் பெரும்பாலான ஆப்பிரிக்க வீரர்கள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் கடந்த வியாழனன்று மத நிந்தனை குற்றச்சாட்டின் கீழ் மாணவர் ஒருவரை கும்பல் ஒன்று கொடூரமாக கொலை செய்த விவகாரத்தில் அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார். சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொள்பவர்களை அரசு சகித்துக் கொள்ளாது என்றும் கூறியுள்ளார். மேலும் சகிப்புத்தன்மையை பரப்ப பாகிஸ்தான் குடிமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். வடமேற்கு நகரான மர்தானில் ஊடகத்தொழில் மாணவர் மஷால் கான் ஆடைகள் களையப்பட்டு மேல் ஜன்னல் வழியாக கீழே தூக்கி வீசப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை தலைநகர் கொழும்புக்கு வெளியே குப்பைமேடு சரிந்து விழுந்த விபத்தில் சிறுவர்கள் உள்பட பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் ஆர். உதயகுமார்.
கொழும்பு மாவட்டம் குளநாப பிரதேசத்திலுள்ள மீத்தட்டுமுள்ள குப்பைமேடு சரிந்த அனர்த்தத்தில் சிக்கி 7 பெண்கள் மற்றும் 4 சிறுவர்கள் உட்பட 17 பேர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 145 வீடுகள் முழுமையாகவும் பகுதியாகவும் சேதமடைந்துள்ளதாக பேரிடர் முகாமைத்துவ மையம் கூறுகின்றது. 180 குடும்பங்களைச் சேர்ந்த 625 பேர் அந்த பிரதேசத்திலுள்ள அரசாங்க பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் சிக்கி இன்னும் சிலர் காணாமல் போய் உள்ளதாக கூறப்படுகின்றது. இதுவரை 6 பேர் தொடர்பான முறைப்பாடுகளே கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதிக்கு சென்று திரும்பிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான்,
இராணுவத்தில் கணக்குப்படி இன்னொரு 18-19 பேரு தான் பில்டிங் வந்து காணாம போயிட்டு இருக்குதுன்னு தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல பாதிக்கப்பட்ட பல மக்களை அரசாங்கம் சொல்லக்கூடிய பாடசாலையிலே அவர்களுக்கு அங்கே சென்று அங்கே இருக்க சொல்லி கூறியிருக்கிறார்கள். கடந்த 25-30 வருடமாக இடத்துல குப்பை போடக்கூடிய நிலைமை காணப்பட்டு கொண்டுதான் இருந்தது.
ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பு அங்கிருந்து சில குடும்பங்கள் இழப்பீடு பெற்று வெளியேறி விட்டதாகவும் தெரிவிக்கின்றார்.
பகுதியில் இருக்கக்கூடிய பல வீடுகள் சேதம் அடைஞ்சி இருந்தது. இவர்களுக்கு கொழம்பு நகர சபையால பல நஷ்ட ஈடுகளை வழங்கி ஒரு வருடத்துக்கு முன்பு பல 20-25 மேற்பட்ட குடும்பங்களை அங்கே இருந்து வெளியேற்றினார்கள். அதே போல இப்ப இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்க மக்களும் ஒரு வாரமாக இவர்களோட கொழும்பு மாநகர சபை பேச்சுவார்த்தை இருந்தார்கள். இவர்களையும் அங்கே இருந்து ஒரு வேறொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு அதுல இவர்கள் பணம் போதாண்டு கூறிக்கொண்டிருந்தார்கள். நகர சபை கொடுக்கக்கூடிய நஷ்ட ஈடுகள் அந்த நிலைமை தான் இதுவே காணப்பட்டது. எனவே இந்த பிரச்சனையை அரசாங்கம் முன்வந்து உடனடியாக சீக்கிரமா இதை பற்றி ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒழுங்கான ஒரு தீர்வை வழங்கணும்.
இவ்வாறு கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற சமூகத்தினர் வசிக்கும் பகுதிகளில் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது என காவல்துறை கட்டுப்பாடு விதித்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அதுகுறித்து முரளிதரன் வழங்கும் குறிப்பு.
இந்திய அரசியல் சாசன அவையின் தலைவரும் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சருமான பி ஆர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சத்திரக்குடி, மீனந்தி, முத்துவயல் உள்ளிட்ட கிராமங்களில் அம்பேத்கரின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக காவல்துறையின் அனுமதி கோரப்பட்டபோது காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. அம்பேத்கரின் உருவப்படத்தை வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு உடனடியாக அகற்றிவிட வேண்டும், ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது, விளையாட்டுப் போட்டிகள் நடத்தக்கூடாது, புதிய கொடிக்கம்பம், பெயர் பலகை, உருவப்படங்களை திறக்கக்கூடாது, கொடிகள் தோரணங்களை கட்டக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளோடு இறுதியாக பிற சமுதாயத்தினர் வசிக்கும் பகுதிகளில் அனுமதி மறுக்கப்படுகிறது என்ற நிபந்தனையையும் காவல்துறை விதித்துள்ளது. அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரின் பிறந்தநாளை கொண்டாட காவல்துறை இத்தனை நிபந்தனைகளை விதிப்பது ஏன் என்றும் அவரை ஒரு சமுதாயத்தின் தலைவராக குறுக்கிவிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்புகிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர் சங்கத்தின் ப. காசிநாதன்.
ஏன்னா சட்ட வரைவை வரைந்தவர் அவர்தான், அதன் முதல் அமைச்சராக இருந்தவர் அவர்தான். அவர் அந்த சட்டத்தை செல்வதற்கு இந்த நிலைமையா எல்லா சமூக மக்களுமே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க ஏதோ இப்ப புதுசா அவர் ஒரு ஜாதி தலைவரை கிரியேட் பண்றாங்க. இந்த மாவட்டத்துல அவர் ஒரு பொதுவான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மனிதனை கொண்டு போய் எப்படி ஒரு ஜாதி தலைவரா இவரால் கிரியேட் பண்ண முடியும்னு கேள்வி.
இதற்கு முன்பாக இம்மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்கிறார் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரான கலையரசன்.
ஒரு புது நிபந்தனைய புதிய தீண்டாமை வடிவத்தை இந்த மாவட்ட காவல்துறை செஞ்சிருக்கிறாங்க சார், எனவே இதை நாங்க ஏற்க முடியாது.
சத்திரக்குடியில் இம்மாதிரி நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்த காவல்துறை ஆய்வாளர் குணசேகரனிடம் இது குறித்து கேட்டபோது எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே இம்மாதிரி நிபந்தனைகளை விதித்ததாக கூறினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இம்மானுவேல் சேகரன், முத்துராமலிங்க தேவர் ஆகியோரின் பிறந்த நாட்களுக்கும் இம்மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன என்று தெரிவித்தார் குணசேகரன். இந்த நிபந்தனைகள் ஒவ்வொரு கிராமத்தை பொறுத்தும் மாறுபடும் என்றும் எல்லா கிராமங்களுக்கும் நிபந்தனைகள் விதிக்கப்படவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.
முரளிதரன். தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் கடந்த 33 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களது கோரிக்கை நியாயமானதா, அவற்றை ஏற்க அரசு தயங்குவது ஏன் என்பது குறித்து சென்னை மேம்பாட்டு ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வாளர் ஜெயரஞ்சன் அவர்களிடம் கேட்டார் பிரமிளா.
இவங்க கேட்க வேண்டிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற வேலை இல்லை கொடுக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா அரசாங்கத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் ஒன்று இருக்கு, அவங்க என்ன விலையை தீர்மானிக்கிறாங்களோ அந்த விலையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த விலையெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளணுமோ, அதாவது இந்த இன்புட் காஸ்ட்னு சொல்கிறோம்ல, அதை இடுபொருளுக்கு உண்டான விலை, அது எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கலங்கிறது தான் உண்மை. அது ஒன்று. ரெண்டாவது, அது அது மாதிரி ஒன்று ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு எந்த விதமான விஞ்ஞான அடிப்படையும் கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை எடுத்துக்கிறாங்க. அதன் விளைவாக தான் வந்து என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு விலையை கூட்டி கொடுக்கும்போது, அதிகப்படுத்தி கொடுக்கும்போது ஒரு வருஷமும் விலைவாசி ஏற்ற அளவு கூட அந்த விலையேற்றம் அவங்களுக்கு கொடுக்குற விலையேற்றம் இல்லைங்கிறது தான் உண்மை.
லாங் டேர்ம் பிளானாக பார்க்கும்போது விவசாயிகளோட பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வாக இருக்க முடியும் தமிழக விவசாயிகள் பிரச்சனையில்?
தமிழக விவசாயிகள், இந்திய விவசாயிகள் முழுக்கிறதுக்குமே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து விவசாயம் ஒரு பக்கம் இருக்கு, விவசாயம் அல்லாத தொழில்கள் மற்றொரு பக்கம் இருக்கு. இந்த விவசாயம் அல்லாத தொழில்கள் இருக்கவங்க விவசாய பொருட்களை வாங்குறதுக்கு என்ன விலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும், விவசாயிகள் வந்து விவசாயம் அல்லாத பொருட்களுக்கு என்ன விலை கொடுக்குறாங்கிறது நிறைய ஏற்றத்தாழ்வுகள். அது வந்து அரசு வந்து அதை சரி பண்ணணும், அதை சரி பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. அது தயாரா இல்லாத போது இந்த பிரச்சனைகள் வந்து மற்ற எல்லா தீர்வுமே வந்து சும்மா டெம்பரரியான தீர்வாகவோ அல்லது வந்து பேருக்காகவோ அந்த மாதிரிதான் இருக்க முடியுமே தவிர, இந்த அடிப்படை பிரச்சனையை வந்து தீக்காத வரைக்கும் விவசாயிகள் வந்து தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவார்கள். விவசாயம் வந்து எந்த அளவுல எந்த விலை கொடுத்து அந்த மற்ற பொருள்களை வாங்குது, மற்ற பொருள்களை வந்து விவசாய பொருள்களை மற்றவர்கள் என்ன விலை கொடுத்து வாங்குறாங்க? ஒரு மூட்டை நெல்ல நீங்க எவ்வளவு ரூபா கொடுத்து விலை வாங்குறீங்க, உங்க சர்வீஸ் அவங்க எவ்வளவு ரூபாய் விலை கொடுத்து வாங்குறாங்க, அதுல இருக்கக்கூடிய வேறுபாடு, அந்த வேறுபாடு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிராக
இருக்கு. மற்ற நாடுகள்ல இதை எப்படி ட்ரீட் பண்றாங்க, இந்த விவசாயிகளுடைய அந்த இடுபொருள் விலை இல்ல விற்கப்படுற விலை, இதை எப்படி எப்படி ட்ரீட் பண்றாங்க?
ஐரோப்பாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வேளாண் துறைக்கான மானியம் வழங்கப்படுது. அதனால வந்து அவங்களுக்கு இது ஒரு இஷ்யூ இல்லாமல் அவங்களுக்கு அது போயிட்டு இருக்குது. அது மாதிரி கொடுக்குற மானியங்களையும் அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றிக்கிட்டாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் எல்லாத்துலேயும் அவங்களுடைய மானியங்களை கைவிக்காத அளவுக்கு, நம்ம மானியங்களை கைவிக்கிற அளவுக்கு அவங்க பேசி தீர்த்துக்கிட்டாங்க. நம்மளும் இங்கேருந்து போனவங்களாம் அதை பற்றி ஒன்றும் ஒழுங்காக பேசாததுனால இப்போ அவன் டபிள்யூடிஓ சொல்கிறான் இதை கட் பண்ணான், அவன் சொல்கிறான் இவன் கட் பண்ணுன்ட்டு அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க.
ஜெயரஞ்சன் அளித்த பேட்டியை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயன் நேரம் வழங்குவோர் தங்கவேல் மற்றும் பிரமிளா. வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் பிரமிளா. பிபிசி தமிழோசையின் சிற்றலை ஒளிபரப்பு இந்த மாதம் அதாவது ஏப்ரல் 30 தேதியுடன் முடிவடைகிறது என்ற அறிவிப்பு தொடர்பாக ஏராளமான நேயர்கள் கடிதம், மின்னஞ்சல் மற்றும் ஃபேஸ்புக் மூலம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் கவலை அளிப்பதாகவும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பல நேயர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவிலிருந்து ஜே ராகவன், இலங்கை அட்டாளைச்சேனை சப்னி, தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை என் எஸ் பாலமுரளி, பொள்ளாச்சி தேவநல்லூர் செந்தில்குமார் உட்பட பல நேயர்கள் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நேயர்களின் உணர்வுகளை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறோம், அவற்றை பெரிதும் மதிக்கிறோம். இது தொடர்பாக அடுத்து வரும் நாட்களில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். முன்னதாக நமது நிகழ்ச்சிகள் பற்றி கடிதங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் ஃபேஸ்புக் மூலம் பல நேயர்கள் கருத்துக்களை அனுப்பியிருக்கிறார்கள், அவற்றை பார்க்கலாமே பிரமிளா.
ஆம், முதலாவதாக நடிகர் ரஜினிகாந்தின் இலங்கை பயணம் ரத்து தொடர்பாக பல கடிதங்கள் வந்திருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை பார்க்கலாம். இது குறித்து ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்பிரமணியன் எழுதும்போது, இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு இலங்கையரால் மட்டுமே உருவாக வேண்டும். ரஜினி இந்திய தூதரோ ஐநா பிரதிநிதியோ அல்ல, நடிகர் மட்டுமே. அவர் இலங்கை செல்வதால் எந்த மாற்றமும் ஏற்படப்போவதில்லை. இலங்கை தமிழர்களின் வாழ்வு வளம் பெற இன ஐக்கியமும் ஒற்றுமையும் வளர வேண்டும். இலங்கையர்கள் ஒரு தாய் மக்கள் என்றால் மிகையில்லை என்று எழுதியிருக்கிறார்.
அதே செய்தி குறித்து எழுதும் கல்பாக்கம் நேயர் மும்பை சுகுமார், இலங்கைக்கு ரஜினி பயணம் ரத்து, எதிர்ப்பு, அதன் நிலை குறித்து இருநாட்டு பத்திரிகையாளர்களுடன் வந்த பேட்டிகள் நன்று. தமிழரை தமிழர் அல்லாதோரை வைத்தே நடத்தும் போக்குகள் முன்பிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழர்கள் புறக்கணிக்கப்படும் சூழலே உள்ளது என்கிறார்.
தமிழக விவசாயிகள் பிரச்சினை குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் கோவிந்தராஜ், மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்கவில்லை என்று ஆட்சி செய்யாத கட்சிகள் சொல்லலாம். திமுக ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள்? நம் நாட்டில் கட்சிகளுக்கு ஒரு வியாதி உண்டு. ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுவது, ஆட்சியில் இல்லை என்றால் மாற்றி பேசுவது நம் கட்சிகளுக்கு வாடிக்கை என்கிறார்.
டெல்லியில் விவசாயிகள் சேலை உடுத்தி நூதன போராட்டம் என்ற நமது ஃபேஸ்புக் நேரலை குறித்து எழுதும் நேயர் பிரின்ஸ், தன் வயலில் உள்ள பொம்மைக்கு உடையிட்டு அழகிட்டவன் நிர்வாணமாய் திரிகிறான் சொந்த தேசத்தில், மரத்து போன மனிதரின் கவனத்தை திருப்ப இன்று சேலை பரிசு என்கிறார்.
அதே செய்தி குறித்து எழுதும் ஆர் எஸ் குமார், உத்தரப்பிரதேசத்தில் யோகி மாதிரியும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மாதிரியும் விவசாய கடனை ஏன் மாநில அரசே தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு கேட்டா பதில காணும் என்கிறார்.
ஆனா பின்னா சோதனையை கட்டாயமாக்க மகாராஷ்டிரா அரசுக்கு பரிந்துரை என்ற செய்தி குறித்து எழுதும் அமீன் ஜாபர், பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்து வரும் இந்த நிலையில் இதை சட்டமாக்கினால் பெண் குழந்தைகளின் பிறப்பு அரிதாகிவிடும் ஆபத்து இருக்கிறது என்கிறார்.
அதே செய்தி குறித்து எழுதும் முரளிதரன், பெண் குழந்தைகள் இருக்கும் வீடு தெய்வங்கள் வாழும் வீடு, டாட்டர் இஸ் நாட் அ டென்ஷன், ஷீ இஸ் ஈக்குவல் டு 10 சன்ஸ் என்று எழுதியிருக்கிறார்.
சரி, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது பிரமிளா. இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நேய நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர நேரம் கேட்டீர்கள். வழங்கியோர் தங்கவேல் மற்றும் பிரமிளா. அடுத்து தற்போது கிடைத்த தகவல்களின்படி, சிரியாவின் அலப்போ நகரில் பொதுமக்களை ஏற்றிச் சென்ற பஸ் மீது நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 39 உயர்ந்துள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.